இப்போ நம்ம இங்கே காஷியினுடைய ஒரு முக்கியமான பழங்கால கோயிலில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் எப்படி சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சின்னு இருக்கோ அது மாதிரி காஷியில் சிவகாஷி விஷ்ணு காஷின்னு ரெண்டு பிரிவு இருக்குது. விஸ்வநாதர் கோயிலுக்கு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் சிவகாஷினும் பிந்து மாதர் கோயிலை சுற்றி இருக்கிறதெல்லாம் விஷ்ணு காஷி அப்படின்னும் அறியப்பட்டு வந்தது. விஷ்ணு காஷி அந்தளவுக்கு பெரிய அளவில் பிரபலமானது கிடையாது அப்படின்னா கூட இந்த பகுதி விஷ்ணுவிற்கு அப்படிங்கிற மாதிரி இருந்து வந்தது. பிந்து மாதவருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய கோயில் இருந்தது. நீங்கள் வர வழியில் பார்த்துருக்கலாம் ஒரு பெரிய மசூதியை. அந்த பெரிய மசூதியானது பிந்து மாதவருடைய பெரிய கோயிலை இடித்து அவுரங்கசீப்பால் கட்டப்பட்டது. இந்த கோயிலானது ஐந்து நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல இருக்குது, பஞ்சகங்கா படித்துறையில். இங்கே நமக்கு படகுல வந்தவர் சொன்னார், பஞ்சகங்கா அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குதுன்னா, இங்கே ஏற்கனவே இங்கே வரக்கூடிய கங்கை நதியானது கங்கை யமுனை சரஸ்வதி மூணும் கலந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் வந்து வாரணாசி அப்படிங்கிற இந்த ஊரினுடைய ஒரு பெயர். இந்த பக்கம் போனோம் அப்படின்னா அசி காட்னு ஒரு இடத்துக்கு நம்ம போவோம் கடைசியாக. அது வந்து அசி நதி ஓடக்கூடியது. இந்த பக்கம் வாரணா நதி ஓடுது. இந்த வாரணா நதிக்கும் அசி நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வாரணாசி அப்படின்னு பெயர். ஸோ அந்த ரெண்டு நதியையும் சேர்த்த ஒரு பஞ்சகங்கா காட் அப்படின்னு சொன்னார். ஆனால் சைத்தன்ய சரிதாமிரத்தில் ஸ்ரீல பிரபுபாத் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இங்கே ஐந்து நதிகள் இந்த இடத்துல சங்கமித்ததாக சொல்கிறார் பிரபுபாத். தூத பாப்பா கிரணா சரஸ்வதி கங்கா யமுனா இந்த ஐந்து நதிகளுடைய பெயரை குறிப்பிடுறார். என்ன வேறுபாடுங்கிறது நமக்கு தெரியாது. இந்த பழைய பிந்து மாதவர் கோயிலுக்கு தான் சைத்தன்ய மகாபிரபு வருகை தந்திருக்கிறார். அதை அதுக்கப்புறம் அவுரங்கசீப் இடிச்சிட்டு இப்போ ஒரு பெரிய மசூதியை கட்டியிருக்கார். அந்த மசூதி பக்கத்தில் இப்போ இந்த கோயிலை அதுக்கப்புறம் கட்டியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய விக்கிரகம் நான்கு கரங்களை கொண்ட நாராயணர், அவரோடு இணைந்து லக்ஷ்மி தாயாரும் இருக்காங்க. இங்கே இங்கே நீங்கள் பார்க்கலாம் முன்னாடி இந்த இடத்துல சைத்தன்ய மகாபிரபு வாரணாசியில் இருந்தபோது தப்பான் மிஷருடைய வீட்டில் தங்கினார். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பஞ்சநாதி காட் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே சைத்தன்ய மகாபிரபு தினமும் நீராடுறது வழக்கம். அங்கே வரும்போது பிந்து மாதவருடைய கோயிலுக்கு வருவார். இங்கே ஒரு பெரிய அரச மரம் இருக்குது இங்கே பக்கத்தில். இந்த அரச மரத்தில் சைத்தன்ய மகாபிரபு அதனுடைய அந்த மரத்தடி நிழலில் அவர் ஓய்வெடுக்கிறது வழக்கம். அதனால் அந்த மரத்துக்கு பெயர் வந்து சைத்தன்ய பட் அப்படின்னு இருந்தது. காலப்போக்கில் அது மருவி யதனபட் அப்படிங்கிற பேருக்கு வந்துருச்சு. இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஆலமரத்தை வந்து இந்த இடத்த யதனபட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நான் வர்ற வழியில் காட்டினேன். சில பேர் ஆர்வமாக கேட்டாங்க, பல பேர் யாரும் அதில் ஆர்வமாக கேட்குறதில் இல்லை. இருந்தாலும் நம்ம படிக்கட்டில் ஏறி வரும்போது வர்ற வழியில் வல்லபாச்சாரியருடைய பைடக் அப்படிங்கிற பேரில் ஒரு இடம் இருக்குது. ஆனால் சைத்திர மகாபிரபு இங்கே இருந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் இங்கே இவங்க வச்சுக்கல. இருந்தாலும் வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்தில் அவரை வந்து வல்லபாச்சாரியரை மகாபிரபுன்னு கூப்பிடுவாங்க. அதனால் அது மாறிக்கூட இருக்கலாம் அப்படிங்கிறது ஸ்ரீல பக்திசாந்த் சரஸ்டாக்கருடைய கருத்து. சைத்தன்ய மகாபிரபு இங்கே தங்கியிருந்ததாக இருக்கலாம் அப்படிங்கிறது மகாபிரபு பக்திசாந்த் சிரஷ்டாக்கூர் நமக்கு எடுத்துரைக்கிறார். இப்போ காஷியில் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பணி சைத்தன்ய மகாபிரபு, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தொடர்பு சைத்தன்ய மகாபிரபு இந்த இடத்துல ஸ்ரீல சனாதன கோஸ்வாமிக்கு உபதேசம் கொடுத்தார் காஷியில். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரூப கோஸ்வாமியினுடைய கதையும் சனாதன கோஸ்வாமியினுடைய கதையும். இருந்தாலும் நான் சுருக்கமாக சனாதன கோஸ்வாமி பற்றி சொல்ல விரும்புகிறேன். சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமியினுடைய சகோதரர். ரூப கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அரசாங்க வேலையிலிருந்து விலகிட்டு அங்கிருந்து சைத்தன்ய மகாபிரபுவை சந்திக்கிறதுக்காக வந்து அவரை பிரயாகையில் சந்தித்ததா நம்ம பிரயாகையில் பார்த்தோம். அப்போ சனாதன கோஸ்வாமிக்கு பிற்காலத்தில் தேவைப்படலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட சனாதன கோஸ்வாமிக்காக ஒரு 10,000 தங்க நாணயத்தை ரூப கோஸ்வாமி ஒரு வணிகன் கிட்ட வச்சிருந்தார். அதை வச்சுட்டு அவர் வந்து இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனத்துக்கு கிளம்பிட்டார் அப்படிங்கிற தகவலை அவருக்கு ரூப கோஸ்வாமி கிடைச்சதையும் அவர் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டார். சனாதன கோஸ்வாமி அந்த நேரத்தில் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி வந்ததுக்கப்புறம் சனாதன நினைக்கிறார் நானும் ரூப கோஸ்வாமி ரூபனை போல போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறார். ஆனால் சனாதன கோஸ்வாமியால் அவ்வளோ எளிதாக போக முடியாதுங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிறார். ஏன்னா மன்னர் நவாப் அவருக்கு சனாதனம்னா ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு எஜமானருக்கும் தங்கிட்ட நல்லா வேலை செய்கிறவன் வந்து வெளியில் போனோம் அப்படின்னா பிடிக்காது இயற்கை. அதனால் கண்டிப்பாக நவாப் வந்து தன்னை விடமாட்டார் அப்படின்னு சொல்லி சனாதன கோஸ்வாமி புரிஞ்சுக்கிறார். அதனால் நவாபை வெறுப்பேற்றுற மாதிரி ஏதாவது காரியம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி சனாதன கோஸ்வாமி அரசாங்க வேலையெல்லாம் பார்க்காம ஓரமாக ஒத்தி வச்சுட்டு அவர் வீட்டில் உட்காந்து பிராமணர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பாகவதம் படிக்க ஆரம்பிக்கிறார். நம்ம பக்தர்களில் ஒருத்தர் சொன்னார் எனக்கு இந்த மாதிரி எங்களுடைய பையனுக்கு வந்து இப்போ பரீட்சை இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து சிக் லீவ் போட்டுட்டு வந்துடுறேன், பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விடுமுறை எடுத்துட்டு பகவத் விஷயங்களை பற்றி பேசுறதுக்காக வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி சனாதன கோஸ்வாமி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நவாப் கிட்ட சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு அவர் இங்கே அவருடைய வீட்டில் உட்காந்து பிராமணர்களோட பாகவதத்தை படிக்கிறார். நவாப் சும்மா விடுவாரா? விட மாட்டார். நவாப் என்ன பண்ணுறாரு? உடனே ஒரு மருத்துவர் அனுப்பி வைக்கிறார். மருத்துவர் போய் பார்த்துட்டு திரும்பி வந்து நவாப்கிட்ட போய் சொல்கிறார் அவருக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையே நல்லா தானே இருக்கிறாரு. அதை கேட்டையும் நவாப்புக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாகி அவர் நேரடியாக சனாதன கோஸ்வாமியை சந்திக்கிறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனால் அங்கே எல்லாரும் உட்காந்து பாகவதம் படிச்சுட்டுருக்குறாங்க. அவருக்கு பயங்கர கோபம் சனாதனருக்கு நவாப்புக்கு. இருந்தாலும் சனாதனர் ஒன்றுமே எந்த விதத்துலையும் சஞ்சலம் அடையாமல் அவரை கூப்பிட்டு அமர வச்சு ஒரு மன்னர் இருந்தால் என்ன மாதிரி உபசரிக்கணுமோ அந்த எல்லா விதமான உபச்சாரங்களையும் அவர் மேற்கொள்கிறார். அப்படி எல்லா விதத்துலேயும் உபச்சாரத்தெல்லாம் வச்சுட்டு அவர் முடித்ததுக்கப்புறம் நவாப் கேள்வி கேட்குறார், நீ என்ன பண்ணுற, உனக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, நானும் மருத்துவரை அனுப்பி வச்சேன், ஆனால் நீ நல்லா இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து என்னுடைய வேலையில் முழுக்க முழுக்க உன்னையே நம்பி இருக்கிறேன், அது உனக்கு தெரியும். அதனால் தயவுசெய்து வெளிப்படையாக சொல்லிடு ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்குறார். அப்போ மன்னர்கிட்ட சனாதனர் சொல்லிடுறார், ஆமாம் என்னால் இனிமேட்டு அரசாங்க வேலையை செய்ய முடியாது, தயவுசெய்து வேற யாராவது ஆளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னதையும் இந்த நவாப் பதில் சொல்கிறார், உன்னுடைய அண்ணன் என்னடான்னா பெருமின மக்கள் எல்லாரையும் துன்புறுத்துறதுலே இயங்கின்றிருக்கிறான், நீயும் இப்படி வேலை செய்யாமல் போயிட்ட அப்படின்னா என்ன நடக்கும்? அதாவது இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, நவாப் தன்னையே சொல்லிக்கிறான், நவாப் தன்னை சனாதனரோட ஒரு அண்ணன் மாதிரி நினச்சிருந்தார். ஏன்னா அந்த அளவுக்கு நவாப்புக்கு ஒரு பிரியம் சனாதனர் மேலே, அந்த அளவுக்கு பிரியமாக இருந்த காரணத்தினால நவாப் வந்து, நீங்கள் இப்படி போயிட்டு நான் என்ன பண்ணுறது, உன் அண்ணன் மாதிரி இருக்கேன், நான் வந்து அங்கங்கே வேட்டையாடிக்கிட்டு எதிரி நாடுகளை வந்து வெற்றி கொள்றதுலேயே நான் என்னுடைய நேரத்தை செலவழிச்சுட்டுருக்கேன், அரசாங்க அலுவலகம் மொத்தத்தையும் நீ தான் பார்த்துட்டுருக்குற, நீ வந்து ஒழுங்காக பண்ணனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற. இருந்தாலும் சனாதனர் தயாராக இல்லை, அதனால் சனாதனரை கைது பண்ணுறதுக்கு சொல்கிறார். அதுக்கப்புறம் நவாப் ஒரிசாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறார். ஒரிசாவுக்கு போய் நம்ம அங்கே கொஞ்சம் போரில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி போர் தொடுக்கிறதுக்காக போகிறார். போர் தொடுக்கிறதுக்காக போகும்போது சனாதனரை, கூட நீ வரணும், என் கூட நீ வரணும்னு சொல்லி அவரை விடுவிச்சு என் கூட நீ வா அப்படின்னு சொல்லி சொன்னார். சனாதனர் சொன்னார், இல்லை இல்லை, என்னால் இனிமேட்டு இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு மறுத்துறார். அவர் மறுத்ததுக்கப்புறம் மறுபடி அவரை சிறையில் அடைச்சிட்டு கோவத்தோட ஒரிசாவை நோக்கி நவாப் போயிடுறார். அப்போ அந்த சமயத்தில் தான் சைத்தன்ய மகாபிரபு பூரியிலிருந்து விருந்தாவனத்தை நோக்கி புறப்படுறார். அதே சமயத்தில் அவர் புறப்படுறார் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சதுக்கப்புறம் ரூப கோஸ்வாமி கிளம்புறார். ரூபகோஸ்வாமி கிளம்பும்போது, இந்த மாதிரி மகாபிரபு கிளம்பிட்டார், நீங்கள் எப்படியாவது ஒரு விதத்தில் தப்பிச்சு வாங்க, இந்த மாதிரி 10,000 தங்க நாணயங்களை நான் ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபகோஸ்வாமி கிளம்பிடுறார். அந்த கடிதம் சனாதன கோஸ்வாமிக்கு கிடைக்கிது. சனாதன கோஸ்வாமி அந்த கடிதத்தை பார்த்தறையும் தானும் தப்பிக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை வடிகொள்கிறார். அப்போ மகாபிரபு, அதாவது சனாதன கோஸ்வாமி என்ன பண்ணுறார்னா, அந்த ஜெயில் காப்பாளன், அந்த அதுக்கு யார் காவலாளி ஒருத்தர் இருப்பான்ல, காவலாளிகிட்ட போய் பேசுகிறார். இந்த பாரு, நீ வந்து ரொம்ப நல்ல மனுஷன், நீ வந்து உன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷன் யாருமே கிடையாது, நீ ரொம்ப பாக்கியவான், நீ வந்து குரான் மற்ற இதர சாஸ்திரங்கள்லாம் படித்து ரொம்ப புத்திசாலியாக இருக்க, அதனால் நீ வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணணும், யாராவது ஒருத்தர் கட்டுண்ட ஜீவன்களை விடுவித்தாங்க அல்லது சிறையில் இருக்கக்கூடிய ஜீவன்களை விடுவித்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்து பௌதிக பந்தத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். அதை சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கேன், நான் உனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன், நீ ஏன் எனக்கு இந்த சின்ன உதவியை பண்ணக்கூடாது, என்னை நீ விடுவித்த அப்படின்னா உனக்கு நல்லது நடக்கும், அதோட விடலை, ஒன்றுன்னா அடுக்கிறார். முதல்ல என்ன சொன்னார், நீ விடுவிச்ச அப்படின்னா உனக்கு கடவுளோட நீ நெருக்கமாக போவேன்னாரு, அப்புறம் நான் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேங்கிறத சொல்லி சொன்னார். அது எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் வந்து அவருக்கு கொஞ்சம் குளிர வச்சார், நீ ரொம்ப நல்லவன், உன்ன மாதிரி யார் இருப்பா அப்படின்னு சொல்லி குளிர வச்சார். அதுக்கப்புறம் அடுத்ததாக சொல்கிறாரு, நான் வந்து உனக்கு 5,000 தங்க நாணயம் தரேன் லஞ்சம், நீ வந்து தயவுசெய்து என்னை விடுவிச்சிரு, இதன் மூலம் நீ என்னை விடுவிச்ச அப்படின்னா உனக்கு புண்ணியமும் கிடைக்கும் பௌதிக செல்வமும் கிடைக்கிது, ஒரு கல்ல 2 மாங்காய் கிடைக்கும், உனக்கு எல்லாமே கிடைக்கும். அதை தான் அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், உங்களை விடுவிக்கணும்னு எனக்கும் ஆசை தான், இருந்தாலும் நவாப் வந்து என்ன பண்ணா, இப்போ கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்கிறது? சனாதனன் சொல்கிறார், கவலையப்படாத, நவாப் வந்து கேட்டார்னா அதுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன். நான் வந்து காலையில் மலம் கழிக்கிறதுக்காக போனேன், போன இடத்துல கங்கையில் குளிக்க போனேன், கங்கையில் குதிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் தேடி பார்த்தேன் காணலை அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டு, அது மூலமாக உனக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி சனாதனர் அந்த ஜெயில் காப்பாளர்கிட்ட சொல்கிறார். அந்த சங்கிலியோட தான் அவர் கங்கையில் குதிச்சாரு, அதனால் பெரும்பாலும் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இருந்தாலும் அவன் மனசில் ஒரு ஓட்டம் ஓடுது, இறந்து போயிட்டாருன்னு எப்படி சொல்கிறது, மறுபடி ஊர் நாட்டில் இருந்தார்னா? அப்போ சனாதனர் சொல்கிறார், அதுவும் கவலைப்படாத, நான் ஒரு சாதுவாக போகிறேன், இந்த நாட்டிலேயே நான் இருக்க மாட்டேன், நான் கண்ணிலேயே படமாட்டேன், அதை கொண்டும் பயப்படாத. அதுக்கப்புறமும் அவன் மனசில் வந்து ஒரு திருப்தியே இல்லை, அதனால் பேரத்தை அதிகரிக்கிறார். இந்தா ஏழாயிரம் தங்க நான் அதையும் எடுத்து அப்படி முன்னாடி வைக்கிறார். ஒரு தங்கமா ரெண்டு தங்கமா ஏழாயிரம் தங்க நானே, அவ்வளோ ஒரு பெரிய பொக்கிஷம் யாருக்கு கிடைக்கும், சரி சரி அவுத்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லி அவுத்து விட்டுறாரு. அப்போ சனாதன கோஸ்வாமி உடனே அந்த கோட்டையிலேருந்து தப்பிச்சு போகிறார். ராப்பகலாக நடந்து மலை பிரதேசம் வழியாக நடந்து அவர் பாத்தடா அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்தடைகிறார். பாத்தடா அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்தடையும் போது அங்கே ஒரு ஜமீன்தார், அந்த ஜமீன்தார்கிட்ட போய் உதவி கேட்குறார், நான் இந்த மலையை தாண்டி போகிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஜமீன்தார்கிட்ட ஒரு ஜோசியக்காரர் இருக்கார், அந்த ஜோசியக்காரர் பார்க்குறார், அவர் பார்த்துட்டு கணிச்சிட்டு அந்த ஜமீன்தார்கிட்ட சொல்கிறார், இவர்கிட்ட சில தங்க நாணயங்கள் இருக்குது அப்படிங்கிற தகவலை அவர் காதில் சொல்கிறார். உடனே இந்த ஜமீன்தாருக்கு ரொம்ப குஷி, வாங்க 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 வாங்க, உபசரிப்பு நல்ல உபசரிப்பு எல்லாமே நல்லபடியாக ஏற்பாடு பண்ணுறார், நீ சமைச்சு சாப்பிட்றதுக்கு பொருள்லாம் கொடுக்குறார், சனாதன கோஸ்வாமி ரெண்டு நாளாக சாப்பிடலை, அவர் சாப்பிட்றதுக்கு பொருள்லாம் கிடைக்குது. அவர் சொல்கிறாரு, சரி நான் போய் கங்கையில் போய் குளிச்சுட்டு வரேங்கிறாரு, குளிக்கிறதுக்கு போகிறார் கங்கையில் பக்கத்தில் ஒரு நீரோடையில், அங்கே போய் குளிச்சுட்டு வராரு. குளிக்க போகும்போது சனாதனருக்கு புரியுது, ஏன்னா சனாதனர் அவரும் அரசாங்க வேலையில் இருந்திருக்கார், ஒருத்தன் தாங்கிட்ட நடந்துக்கிற விதத்தை வச்சு அவனுடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கணிக்க தெரியும். அதனால சனாதன கோஸ்வாமி கணிக்கிறார், இவன் மைண்டில் ஏதோ ஒன்று ஓடுதுப்பா, இவன் ஏதோ ஒரு திட்டம் வச்சுருக்கான். உடனே அவர் வந்து தான் கூட வந்த ஈஷானா கிட்ட கேட்குறார், உங்ககிட்ட ஏதாவது மதிப்பு மிக்க பொருள் இருக்கா? ஈஷானர் சொல்கிறார், ஆமாம் எங்கிட்ட ஒரு ஏழு தங்க நாணயம் இருக்கு. அட்டா பாவி, எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் போகும்போது கூட எதுக்கு இந்த ஏழு தங்க நாணயத்தை எதுக்கு தூக்கிட்டு வந்த, இது ஒரு சுமக்கூலியாக வந்து இது நமக்கு பிரச்சனை ஆகிடுமே, அதை கொடு அப்படின்னு சொல்லி அந்த தங்க நாணயம் ஏழையும் வாங்கிட்டு நேராக அந்த ஜமீன்தார்கிட்ட போகிறார். ஜமீன்தார்கிட்ட போய் கொடுக்குறார், இந்தப்பா இந்த ஏழையும் வச்சுக்கோ, இந்த ஏழையும் வச்சுட்டு தயவுசெய்து எனக்கு வந்து உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அந்த ஜமீன்தாருக்கு ரொம்ப மனசில் வந்து ஒரு உறுத்த ஆரம்பிச்சிது. அவர் உடனே சனாதன கோஸ்வாமியை சொல்கிறார், ஐயா நீங்கள் இவ்வளோ நல்லவராக இருக்கீங்களே, நான் தப்பு பண்ண நினச்சினேன், உங்ககிட்ட உண்மையில் எட்டு தங்க நாணயம் இருக்குதுன்னு சொல்லி என்னுடைய வேலைக்காரன் என்னுடைய ஜோசியக்காரன் சொன்னான், அதனால் இன்றைக்கி ராத்திரி நீங்கள் இங்கே தங்கும்போது உங்களை கொன்னுட்டு இந்த தங்க நாணயத்தை எடுக்கலாம் அப்படின்னு நான் திட்டமிட்டிருந்தேன், நீங்களே இப்போ வந்து கொடுக்குறீங்க, உங்களுக்குன்னு எனக்கு ரொம்ப திருப்தி அடைஞ்சிருச்சு, இருந்தாலும் இந்த நாணயங்கள் எனக்கு வேண்டாம், நான் உங்களுடைய நல்ல நடத்தையை பார்த்து இந்த உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னே வருவோம். இருந்தாலும் சனாதன கோஸ்வாமி சொல்வார், இப்போ நீ விட்டுருவ, பின்னாடி போனால் இதே தங்க நாணயத்துக்காக இன்னொருத்த எவனாவது பிடிப்பானே, எதுக்கு எனக்கு இந்த தங்க நாணயம், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஏழு தங்க நாணயத்தையும் கொடுக்குறார். கொடுத்துட்டு எனக்கு உதவி பண்ணு இந்த இடத்த விட்டு தாண்டறதுக்குன்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி அவரும் வந்து நாலு பேரை ஏற்பாடு பண்ணி அந்த இடத்த விட்டு தாண்டறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுறார். அதுக்கப்புறம் அந்த மலைப்பகுதிகள்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் சனாதன கோஸ்வாமி ஈஷானாட்ட கேட்பார், ஆமாம் நான் கேட்டேன் உங்ககிட்ட ஏதாவது மதிப்புமிக்க பொருள் வச்சுருக்கிறியான்னு நான் கேட்டேன், அப்ப நீ என்கிட்ட ஏழு தங்க நாணயம் இருக்குன்னு சொன்ன. ஆனா அந்த ஜோசியக்காரரு அந்த ஜமீன்தார்ட்ட எட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல கணக்கில் பிரச்சனை வருது. அப்ப அவர் சொல்றார், ஆமா என்கிட்ட ஒன்று இருக்கு. சரி, அந்த ஒன்றை வச்சுக்கிட்டு அபவுட் டர்ன் திரும்பி போயிட்டே இரு, எங்கூட நீ வர வேண்டாம், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஈஷானாவை தனியாக அனுப்பிச்சிட்டு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் இல்லாமல் ஒரே ஒரு கிழிஞ்ச துணியை உடுத்திண்டு சனாதன கோஸ்வாமி ஒரு கமண்டலத்தை எடுத்துக்கிட்டு தனியாக நடக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் ஹாஜிபுரா அப்படிங்கிற ஒரு இடத்தை வந்தடைகிறார். அங்கே அவர் ஒரு தோட்டத்தில் இருக்கும்போது ஸ்ரீகாந்தரை சந்திக்கிறார். ஸ்ரீகாந்தர் யார் அப்படின்னா சனாதன கோஸ்வாமியினுடைய மச்சான், அவருடைய சகோதரியினுடைய கணவன். அவரும் அரசாங்க வேலையில் இருப்பார். அவர் குதிரைகளை வாங்கிறதுக்காக அந்த ஊருக்கு வந்திருப்பார். ராஜா அவர்கிட்ட வந்து 3 லட்சம் தங்க நாணயம் கொடுத்து அமைச்சிருப்பார் குதிரை வாங்கிறதுக்காக. அவர் குதிரையெல்லாம் வாங்கி வாங்கி அங்கேருந்து அனுப்பிண்டே இருப்பார். அப்போ ஸ்ரீகாந்தர் சனாதன கோஸ்வாமியை பார்த்துட்டு அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது சனாதனர் எல்லாத்தையும் சொல்கிறார், என்னை வந்து கைது பண்ணார், நான் அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வந்தேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறார். அப்போ ஸ்ரீகாந்தர் பதில் சொல்கிறார், சரி அதெல்லாம் சரி, இப்போ நீ வந்து ஒழுங்காக 2 நாள் எங்களோட தங்கு, நல்லபடியாக நான் உனக்கு வந்து உடையெல்லாம் கொடுக்குறேன், நல்ல உடைகளை உடுத்திட்டு இந்த அழுக்கான துணியெல்லாம் தூர போடு, இந்த அழுக்கான துணியெல்லாம் தூர போடு, பார்க்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்க, தயவுசெய்து இந்த அழுக்கான துணியெல்லாம் தூர போடு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு சனாதன கோஸ்வாமி பதில் சொல்கிறார், என்னால் 2 நாள் நீங்கள் என்னை தங்க சொல்கிறீங்க, ஒரு க்ஷணம் கூட என்னால் தங்க முடியாது, தயவுசெய்து நான் இந்த கங்கையை கடந்து போகணும், எனக்கு உதவி பண்ணுங்க, நான் மகாபிரபுவை சந்திக்கணும், அதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிறார். அப்போ ஸ்ரீகாந்தனும் ஒத்துக்கிறார், சரி பரவாயில்ல நீ போ, முன்னோக்கி போ, உன்னுடைய கடமையில் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதில் நீ முன்னோக்கி போ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உதவியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு கம்பளி போர்வையை கொடுக்குறார். ஒரு நல்ல மதிப்புடைய நல்ல அழகான ஒரு போர்வை, விலை மதிப்புடைய ஒரு போர்வையை அவருக்கு கொடுக்குறார். அதுக்கப்புறம் அவரும் சனாதனரும் அந்த போர்வை எடுத்துட்டு அப்படியே கங்கையை கடந்து காசியை நோக்கி வரார். காசியை நோக்கி வரும்போது அவருக்கு தகவல் வருது, மகாபிரபு காசியில் இருக்கிறார். மகிழ்ச்சி, ஆஹா மகாபிரபு சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி. எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத தேடுறார். சந்திரசேகருடைய வீட்டில் சைத்தன்ய மகாபிரபு தங்கியிருக்கார். மகாபிரபு சந்திரசேகர் வீட்டில் தங்கி, இது 2வது முறையாக மகாபிரபு வரார். முதல்ல போகும்போது ஒருத்தர் வந்தார், போயிட்டு அலகாபாத் முடிச்சுட்டு இங்கே காசிக்கு வரார். அப்படி மகாபிரபு வரும்போது வர்ற வழியிலே வர்றதுக்கு முந்தின நாளே சந்திரசேகருடைய கனவுல தோன்றி நான் இந்த மாதிரி வர்றேன் அப்படிங்கிற தகவலை சொல்லிடுவார். சந்திரசேகர் வாசலில் போய் நிற்பார், மகாபிரபுவும் வருவார். மகாபிரபுவை கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டில் தங்க வச்சிருவார். சந்திரசேகர் ஒரு பிராமணர் கிடையாது, தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர். இருந்தாலும் அவர் ஒரு வைஷ்ணவர் அப்படிங்கிறனால அவருடைய வீட்டில் மகாபிரபு தங்குவார். பொதுவாக ஒரு பிராமணர் இன்னொரு பிராமணர் வீட்டில் தான் தங்கணும், அதுவும் குறிப்பாக சன்னியாசி. சைத்திரி மகாபிரபு ஒரு சன்னியாசி, இருந்தாலும் சந்திரசேகர் பக்தராக இருந்த காரணத்தினால மகாபிரபு சந்திரசேகருடைய வீட்டில் தங்கிறதுக்கு ஒத்துக்கொண்டார். அப்படி மகாபிரபு சந்திரசேகருடைய வீட்டில் தங்கி இருக்கிறார். தங்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் வந்து தப்பான் மிஸ்ரா அப்படிங்கிறவருடைய வீட்டில், பக்கத்தில் இருக்கிற வீட்டில் உணவு அருந்துவார். சந்திரசேகர் வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறார் மகாபிரபு. சனாதன கோஸ்வாமி அவர் வீட்டில் வெளியில் வந்து நிற்கிறார். வெளியில் வந்து நிற்கிற நின்றுமே மகாபிரபு தெரிஞ்சிடுச்சு, சனாதனர் வந்துட்டார் அப்படின்னு. உடனே அவர் வந்து சந்திரசேகர்கிட்ட சொல்கிறார், வெளியில் கதவாண்ட ஒரு வைஷ்ணவர் இருக்கார், தயவுசெய்து அவரை உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். சந்திரசேகர் வெளில வந்து பார்க்குறார், வைஷ்ணவரா ஒருத்தருமே இல்லையே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உள்ளே போய் சொல்ல, வைஷ்ணவர் யாருமே இல்லையே, அங்கே வெளியில் யாருமே இல்லையா? இல்லை, வெளியில் ஒரு ஃபக்கீர் இருக்கார், ஒரு இஸ்லாமிய நபர் ஒருத்தர் இருக்கார், தரவாஸ் அங்கே வந்து ஒரு இஸ்லாமிய சாது ஒருத்தர் இருக்கிறார். பெருசாக தாடி வச்சுட்டு அழுக்கான உடையை போட்டுட்டு ஒரு சாது மாதிரி தெரிகிறார், இஸ்லாமிய சாது மாதிரி அவர் தான் இருக்கார். மகாபுருஷில் உடனே அவர் இங்கே கூட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் சனாதன சந்திரசேகர் சனாதன கோஸ்வாமிகிட்ட சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வரார். உள்ளே கூட்டிகிட்டு வரும்போதே சைத்தன்ய மகாபிரபு வெளியில் வந்து சனாதன கோஸ்வாமியை அரவணைக்கிறார். அவங்களுடைய முற்றத்திலேயே வீட்டினுடைய முற்றத்திலேயே சனாதன கோஸ்வாமியை சைத்தன்ய மகாபிரபு அரவணைக்கிறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு அவருடைய ஸ்பரிசமானது சனாதன மேலே பட்டறியும். சனாதனருக்கு பிரேமை வருது. சனாதனர் உடனே அவருடைய குரல் தழுதழுத்து போய் அவர் சொல்கிறார், மகாபிரபு தயவுசெய்து என்னை தொடாதீங்க, நான் வந்து தொடர்றதுக்கு உகந்தவன் கிடையாது. ஆனால் சனாதன கோஸ்வாமியை மகாபிரபு தோளோட தோல் அரவணைச்சு அவரை ஆலிங்கனம் பண்ணார். அப்போ ரெண்டு பேரும் கண்கள்லேருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஊற்று. அதை பார்க்கக்கூடிய சந்திரசேகருக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது, மகாபிரபு வந்தார், வெளியில் யாராவது இருக்காங்களான்னு கேட்டார், வெளியில் ஒரு ஃபக்கீர் இருக்காருன்னு சொன்னேன், கூப்பிட்டு வர சொன்னார், கூப்பிட்டு வர சொன்னது மட்டும் இல்லாமல் வந்து ரெண்டு பேரும் அரவணைச்சு அழுதுன்னு இருக்காங்க. இவர் யார், இது என்ன, இது நடக்குது இங்கே, அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் மகாபிரபு அவர் கையை பிடிச்சி சனாதனரை உள்ளே கூட்டிகிட்டு போய் தனக்கு சமமாக உட்கார வைக்கிறார். அப்போ அவருடைய உடம்புலெல்லாம் வெறும் அழுக்கு எல்லாம் கிடக்கு. மகாபிரபு ஸ்வயம் அவரே சனாதன கோஸ்வாமியுடைய உடம்பு வந்து சுத்தம் பண்ணுறார். அப்போ அவர் சொல்கிறார், சனாதனர் இல்லை இல்லை என்னை தொடாதீங்க தயவுசெய்து பெருமானே, இல்லை இல்லை நான் எதுக்காக உன்னை தொடுறேன் அப்படின்னா, பிரபு ககே தொமாஸ் பர்ஷி ஆத்ம பவித்ர பவித்ரத்தே பக்தி பலே பாரத்துமி பிரம்மாண்ட சுதித்தே, உங்களை தொடர்றதின் மூலமாக நான் என்னை தூய்மைப்படுத்தி கொள்கிறேன். உங்களுடைய பக்தி தொண்டானது மொத்த பிரபஞ்சத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து சொல்கிறார், பகவத்பிதா பகவதஸ் தீர்த்தபூய ஸ்வயம் பிரபோ தீர்த்தி குர்வந்தி தீர்த்தாணி ஸ்வந்தஸ்தேன கதாபிதா, உங்களை போன்ற சாதுக்கள் புனித ஸ்தலத்தையும் புனிதப்படுத்த முடியும். நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அது எல்லாமே புனித ஸ்தலம்தான். இது விதுரர் கிட்ட யுதிஷ்டிர மகாராஜ சொன்னது ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது. அதை மேற்கோள் காட்டுவார் சைத்தன்ய மகாபிரபு. தொடர்ந்து சொல்லுவார், நமே பக்த சதுர்வேதி மத் பக்த சுபட்ச பிரிய தஸ்மை தேயம் ததோ கிராகியம் சச்சோ பூஜ்யோ யதாகேயம். ஒருத்தர் பெரிய சமஸ்கிருதம்லாம் பண்டிதரை படித்து பண்டிதராக இருந்தாலும் அவர் என்னுடைய பக்தராக இல்லை அப்படின்னா அவரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதே சமயத்தில் ஒருத்தர் சொப்பச்சா, அதாவது நாயை தின்றக்கூடிய குலத்தில் பிறந்திருந்தாலும் என்னுடைய தூய பக்தராக இருந்தான்னா அவன் என்ன கொடுக்குறானோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறதையும் சைத்தன்ய மகாபிரபு மேற்கோள் காட்டுறார். இப்படி மேற்கோள் காட்டி சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், தொமா தேகி தொமா ஸ்பர்ஷி காய் துமாரா குண் சர்வேந்திரிய பல ஏ சாஸ்திர நிரூபன். அவர் சொல்றார், தொமா தேகி அப்படின்னா என்ன, உங்களை பார்க்கறதுனால, தொமா ஸ்பர்ஷி உங்களை தொடர்றதுனால, காய் தொமாரா குண் உங்களுடைய புகழை பாடுறது, சர்வேந்திரிய பல இதனால் என்ன ஆகுது, சர்வ இந்திரியங்களும் அதனுடைய பலனை அடையுது. ஏ சாஸ்திர நிரூபன், இது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய உண்மை. தொடர்ந்து சொல்கிறார் மகாபிரபு, அதுக்கு சாஸ்திரங்கள்லிருந்து சில மேற்கோள்களை காட்டிட்டு, சுனோ சனாதன், சனாதனா கேளு, கிருஷ்ண படதாயமாய் பதீத பாவன், கிருஷ்ணர் மிகவும் கருணை வாய்ந்தவர், பதீத பாவனர், அவர் உம்மை மகாரௌரவ அப்படிங்கிற நரகத்திலிருந்து காப்பாற்றி கூட்டு வந்திருக்கிறார், அதனால் நீ ரொம்ப பாக்யசாலி. சனாதனர் சொல்கிறார், கிருஷ்ணாமி நாகி ஜானி அமார் உதார் ஹேத்து தொமார் கிருபமானி, கிருஷ்ணர் யாருன்னு எனக்கு தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் என்னை இங்கிருந்து விடுவித்தது நீங்கள்தான். ஸ்ரீ சித்திர மகாப்பிரு அப்புறம் கேட்குறார், எப்படி நீ வந்து ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்த? அதுக்கு சனாத்தனர் என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறார். அப்போ மகாப்பிரபுவும் சொல்கிறார், நான் உன்னுடைய சகோதரர்கள் ரெண்டு பேரையும் ரூபகோஸ்வாமியும் அனுப்பமரையும் பிரயாகையில் சந்தித்தேன், அவர்கள் இப்போ விருந்தாவனத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தப்பான் மிஸ்ராவையும் சந்திரசேகரையும் சனாதன கோஸ்வாமிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். தப்பான் மிஸ்ரர் சனாதனரையும் வரவழைக்கிறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார் தப்பான் மிஸ்ரர்கிட்ட, இல்லை சந்திரசேகர்கிட்ட சொல்கிறார், இவருக்கு நல்லபடியாக இவரை மாற்றுங்க. சந்திரசேகர்கிட்ட சொல்கிறார், இவரை வந்து ஒரு கண்ணியமானாக மாற்றுங்க, பத்ரகாரண இவர் வந்து ஒரு நல்ல மனுஷனாக மாற்றுங்க. அவரை பார்க்குறதுக்கு தாடி மீசை ஒரு இஸ்லாமியரை போல் தென்படுறார். மகாபிரபுவுக்கு அதெல்லாம் இருந்தால் பிடிக்காது. சில நேரத்தில் மக்கள் கேட்குறது உண்டு, ஏன் நம்ம வந்து தாடி மீசை வச்சுட்டு பக்தராக இருக்கக்கூடாதா? அப்படி இருந்த சனாதனரை மகாபிரபு வலிக்க சொன்னார், மலிக்க சொன்னார். அதனால் நம்மளும் வந்து பக்தர்களை மலிக்க சொல்கிறோம். ஸோ இவருக்கு வந்து நல்லா தலையெல்லாம் எல்லாத்தையும் மலிச்சுட்டு இவருக்கு வேறு உடையும் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி சந்திரசேகர்கிட்ட சொல்கிறார். அதை மகாபிரபு அந்த மாதிரி சொன்னதையும் சனாதன கோஸ்வாமியும் ரொம்ப மகிழ்ச்சியுற்று அந்த முடி எல்லாத்தையும் எடுத்துடுறார். அப்போ சந்திரசேகரர் அவருக்கு புதுசாக துணிமணி கொடுக்குறார், அதை அவர் ஏற்றுக்கல, வேண்டாம்னு சொல்லிறார் சனாதன கோஸ்வாமி. அதை கேள்விப்பற்றி மகாபிரபுக்கு இன்னும் மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட போகிறாங்க தப்பான் மிஸ்ராவோடைய வீட்டில், சனாதன கோஸ்வாமியும் கூட்டிகிட்டு போகிறார். சனாதன கோஸ்வாமிக்கும் உணவு கொடுக்க சொல்லி சொல்கிறார் மகாபிரபு. ஆனால் தப்பான் மிஸ்ரா என்ன சொல்லுவாரோ, அவருக்கு வேறு வேலை இருக்குது, நீங்கள் முதல்ல உணவு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அவருக்கு உணவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதை எடுத்துட்டு தப்பான் மிஸ்ரா முதல்ல மகாபிரபுவுக்கு உணவு கொடுப்பார். மகாபிரபுடைய உச்சிஷ்டத்தோடு இணைந்து சனாதன கோஸ்வாமி பிரசாதத்தை எடுத்துப்பார். அப்படி பிரசாதம் எடுத்துக்கொண்டதுக்கப்புறம் தப்பான் மிஸ்ரர் சனாதன கோஸ்வாமிக்கு புதுசாக துணி கொடுப்பார். அதையும் சனாதனர் எடுத்துக்க மாட்டார். அதையும் எடுத்துக்காமல் சனாதனர் என்ன சொல்வார்னா, எனக்கு துணி கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உபயோகித்த பழைய துணியை எனக்கு கொடுங்க, எனக்கு புது துணி வேண்டாம், நான் ஒரு சாது, இந்த மாதிரி இருந்தால் நல்லதல்ல அப்படின்னு அவர் சொல்லிடுவார். தப்பான் மிஸ்ரா உடனே அவருக்கு ஒரு பழைய தோத்தியை கொடுப்பார். அந்த தோத்தியை வாங்கினதையும் அதை சனாதன கோஸ்வாமி கிழித்து கோமணமும் வெளியில் கட்டக்கூடிய ஒரு பாபாஜி வேஷத்தில் இருக்கவங்க அணிகிற மாதிரி அவர் சிறிய வெளியுடையும் அவர் அதிலிருந்து ரெண்டு செட்டு தயார் பண்ணுவார். அதுக்கப்புறம் இந்த விஷயம் மகாபிரபுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் மகாபிரபு ரொம்ப சந்தோஷப்படுவார். அங்கே மகாபிரபு கூட ஒரு பிராமணர் இருப்பார். அந்த பிராமணர் மகாராஷ்டிர பிராமணர். அவர் சனாதனர்கிட்ட வேண்டுகோள் எடுப்பார், நீங்கள் காசியில் எவ்வளோ நாள் தங்கி இருக்கிறீங்களோ அவ்வளோ நாள் கூட எங்கள் வீட்டில் தான் வந்து சாப்பிடணும் அப்படின்னு. சனாதன பதில் சொல்லுவார், நான் வந்து மதுக்கறி வாங்கி தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கேன், இதுக்கு நடுவில் ஒரு பிராமணருடைய வீட்டில் தினமும் நான் சாப்பிட்றது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது, நான் நிச்சயமாக மதுக்கறி வாங்கி தான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற சைத்திரி மகாபிரபுவுக்கு இவருடைய என்ன இந்த விஷயம்லாம் கேள்விப்பட மகாபிரபுவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இவர் வந்து ஒரு சந்யாசா ஒரு துறவு மனப்பான்மை இவர்கிட்ட இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது. இருந்தாலும் மகாபிரபு அப்பப்போ அப்படி ஒரு ஓர கண்ணில் பார்த்துட்டே இருப்பார் சனாதனரை. என்ன, அவர்கிட்ட ஒரு போர் வருந்தது, அந்த போர்வை அப்பப்போ பார்ப்பார் பார்த்துட்டே இருப்பார். சனாதனருக்கு புரிஞ்சு போச்சு, மகாபிரபுக்கு இது பிடிக்கல, இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, நேராக அவரு இதுக்கு ஒரு வழி தேடிட்டு கங்கைக்கு போகிறார். கங்கை கரையில் ஒரு பெங்கால்ல இருந்து வந்த ஒரு சாது ஒருத்தர் குளிச்சுட்டு துணியெல்லாம் வந்து துவைச்சுட்டு இருக்கிறார், துணியெல்லாம் துவைச்சிட்டு காய போட்டு இருக்கார். அப்ப சனாதனர் அவர்கிட்ட சொல்றார், ஐயா எனக்காக நீங்க ஒரு உதவி பண்றீங்களா, என்ன வேணுங்க? இந்த போரை வச்சுட்டு நீங்க வச்சிருக்கக்கூடிய கண்டத்தை எனக்கு கொடுங்க. கண்டா அப்படின்னா கிழிஞ்ச துணியெல்லாம் தேய்ச்சு சேர்த்து தச்சு வச்சுருப்பாங்க போர் மாதிரி உபயோகிக்கிறது. நீங்கள் இதை வச்சுட்டு எனக்கு இந்த நல்ல போர்வை வச்சுக்கிட்டு எனக்கு அந்த கண்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ அந்த சாது சொல்ல, ஐயா பார்க்கறதுக்கு நல்ல மனுஷ மாதிரி இருக்கீங்க, ஏன் இப்படி என்கிட்ட விளையாடுறீங்க? யாராவது நல்ல போர்வை கொடுத்து கிழிஞ்ச கண்டா வாங்கிறதுக்கு வருவானா? அப்போ சனாதன சொல்ல, இல்லை இல்லை நான் விளையாடலாம் இல்லை, நிச்சயமாக உண்மையை தான் சொல்கிறேன், நீங்கள் தயவுசெய்து இதை கொடுங்க நான் உங்களுக்கு திருப்பி தர்றேன். அப்போ சனாதன கோசாமி அது மாதிரி மாற்றிட்டு செல்போன் சனாதன கோசாமி தன்னுடைய போர்வையை கொடுத்து அந்த இதுக்கு கண்டாவுக்கு மாத்திடுறார். அதை மாத்திட்டு மகாபிரபு முன்னாடி போய் நிற்கிறார். மகாபிரபு அதை பார்த்தறியும் சொல்றார், கேட்குறார், எங்க உன்னுடைய போர்வை எப்படி கண்டாவை மாத்திட்டு வந்துட்டேங்கிறத சொல்றார். அதை சொன்ன மகாபிரபு சொல்றார், நான் வந்து இந்த விஷயத்தை ஏற்கனவே நினச்சிட்டு இருந்தேன், கிருஷ்ணர் உண்மையில ரொம்ப கருணை வாய்ந்தவர், அதனால் உங்ககிட்ட எந்த ஒரு பௌதிக பொருள் மேலேயும் எந்த ஒரு பற்றுதலும் இருக்கக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அப்படி முடிவு பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டதுக்கப்புறம் அது என்ன தொட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு, அதனால் அதையும் வெளியில் எடுத்துடணும். மகாபிரபு சொல்கிறார், யாராவது ஒரு வைத்தியர் ஒரு நோயை குணப்படுத்துகிறாங்கன்னா அந்த நோயை முழுசாக குணப்படுத்தணும், கொஞ்சோண்டு தொட்டுக்கிட்டு இருந்தால் கூட அதை வந்து அவங்க குணப்படுத்திடுவாங்களாம். அது மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் கூட பௌதிக விஷயத்தினுடைய பற்றுதல் இருக்கக்கூடாதுங்கிறனால கிருஷ்ணர் அதையும் உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டார். அதாவது மகாபிரபு எடுத்துட்டார். உண்மையில் சொல்ல போனோம்னா மகாபிரபு சொல்கிறாய், நீ வந்து மதுக்கறி வாங்கி பழக்கத்தை நடத்த போகிற, அதே சமயத்தில் உங்ககிட்ட மதுக்கறி வாங்குறவங்ககிட்ட இவ்வளோ ஒரு நல்ல போர் வந்ததுன்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, என்னடா இவன் சாது வேஷத்தில் இப்படி நடிக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து உனக்கும் ஒரு கெட்ட பேரும் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சனாதனருக்கு அறிவுறுத்துகிறார். அப்போ சனாதன கோசாமி பதில் சொல்கிறார், முழுமுத கடவுள் என்ன பாவகரமான வாழ்க்கையிலிருந்து விடுவித்துட்டார், அதனால் இந்த பௌதிக விஷயத்து மேலே எனக்கு இருந்த பற்றுதல் எல்லாம் போயிடுச்சு. அப்போ சனாதன கோஸ்வாமிக்கு சைத்தன்ய மகாபிரபு கருணை கொடுக்குறார். இதுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை மேற்கொண்ட போது ராமானந்த ராயர்கிட்ட கேள்வி கேட்பார், அந்த கேள்விக்கு என்ன பதில் வரணுமோ அந்த பதிலை ராமானந்த ராயருடைய வாய் மூலமாக வர வச்சு ஒரு பெரிய முக்கியமான ஒரு விவாதத்தை கொண்டு வந்தார். அதே இங்கே வந்து கொஞ்சம் வேற மாதிரி செஞ்சார், எந்த கேள்வியெல்லாம் கேட்டால் அந்த கேள்விக்கெல்லாம் முறையான பதில் வருமோ அந்த கேள்வியெல்லாம் சனாதன கோஸ்வாமி மூலமாக கேட்க வச்சார். சனாதன கோஸ்வாமி கேள்வியாக கேட்குறார், மகாபிரபு பதிலாக கொடுக்குறார். சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு ஒரு ஜீவனுடைய அடையாளம் என்ன, கிருஷ்ணனுடைய அடையாளம் என்ன, இருக்கிறதுலே மிக உயர்ந்த பக்தி தொண்டு என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்கிறார். சனாதன கோஸ்வாமி அதற்கு முன்பு மகாபிரபு கிட்ட தன்னை ஒப்படைக்கிறார். அவர் சொல்கிறார், நீச்ச ஜாதி நீச்ச சங்கி பதித்த ஆதமா குவிஷய கூப்பே படி குணாயினு ஜனமா, நான் வந்து நீச்ச ஜாத்தியை சேர்ந்தவன், நீச்ச சங்கி, என் கூட கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப மோசமானவன், பதித்த ஆதமா, நான் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடியவன், குவிசேஷ கூப்பே, நான் வந்து இந்த பௌதிக இன்பம் அப்படிங்கிற ஒரு கிணத்துக்குள்ளார விழுந்து கிடக்கிறேன். இப்படியே என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் போயிருக்கு. எனக்கு எது நல்லது அப்படின்னு எனக்கு தெரியாது. நிறைய மக்கள் என்னை வந்து ரொம்ப விவரம் தெரிஞ்சவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு மூர்க்கன், கிராமிய விவகாரே பண்டித், தாய் சத்தியமானி. என்னை மற்றவங்க எல்லாரும் என்னை வந்து ரொம்ப பெரிய புத்திசாலி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. அதனால் தயவுசெய்து என்னுடைய கடமை என்னங்கிறத எனக்கு சொல்லித்தாங்க. ஏன்னா என்னை வந்து பௌதிக பாதையிலேருந்து நீங்கள் விடுவிச்சிட்டீங்க, இப்போ என்னுடைய கடமை என்னங்கிறத பற்றி சொல்லுங்கள். கே ஆமி, நான் யார்? கேனோ அமாய் ஜார தாபத்ராய், நான் ஏன் இந்த மூன்று விதமான துன்பங்கள்னால பாதிக்கப்பட்டிருக்கிறேன்? இஹான் நகி ஜான் கெமனோ ஹித்த ஹாய், இதை தெரிஞ்சுக்காம எனக்கு என்ன நன்மை வரப்போகுது? மக்கள் எல்லாம் ஒரு சிலரை பெரிய பண்டிதர்கள் அப்படின்னு நினச்சிட்டுருக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அவர்கள் முட்டாளாக இருக்கிறாங்க. யார் ஒருத்தருக்கு தான் யார் அப்படிங்கிற விஷயம் தெரியலையோ, தான் ஏன் துன்பப்படுறேங்கிற விஷயம் தெரியலையோ, இல்லை இதிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிற அதற்கான வழி தெரியலையோ, அவங்க எவ்வளவுதான் பண்டிதராக இருந்தாலும் அதனால் எந்த பலனும் கிடையாது. அதைத்தான் சைத்தன்ய மகாபிரபு சனாதனின் மூலமாக நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறார். நம்ம முதல்ல ஒரு குருவை அணுகும்போது நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நான் யார் எனக்குங்கிறத அதை பற்றி சொல்லிக் கொடுங்க. ஸ்ரீல பிரபுபா இதை நிறைய தடவை மேற்கோள் காட்டுவார். ஒரு குருவை அணுகும்போது என்ன விஷயத்தை கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சனாதனர்கிட்டருந்து தெரிந்து கொள்ள முடியும். நான் யார், நான் ஏன் துன்பப்படுறேன், இதிலிருந்து நான் எப்படி வெளியில் வரணும், இதுதான் சாத்திய சாதன தத்துவம். நாம் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன, அந்த குறிக்கோளை நான் எப்படி அடையிறது, இதை தயவுசெய்து எனக்கு விளக்குங்கள்னு சொல்லி சனாதன கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு கிட்ட தன்னை ஒப்படைக்கிறார். மகாபிரபு சொல்கிறார், கிருஷ்ணர் உன் மேலே முழு கருணையை கொடுத்துருக்கிறார், அதனால் உங்ககிட்ட முக்குணங்களுடைய பாதிப்பால் மூன்று விதமான துன்பங்கள் உனக்கு கிடையாது. நீ கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சிட்ட உனக்கு இனிமேட்டு மூன்று விதமான துன்பங்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணருடைய சக்தி இருக்கிறதுனால இந்த தத்துவங்களை பற்றி உன்னால் அழகாக தெரிந்து கொள்ள முடியும். ஒருத்தர் பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதற்கு தகுதியுடைய நபராக இருக்க வேண்டும். அந்த தகுதி உங்ககிட்ட இருக்கு, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக கேள் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு தத்துவங்களை ஆழமாக சனாதன கோஸ்வாமிக்கு விவரிக்க ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து 30 நாட்கள் அவர் இங்கே காசியில் தங்கியிருந்தார். சனாதன கோஸ்வாமிக்கு தினமும் சொல்லிக் கொடுப்பார். முதல்ல அவர் கேட்ட கேள்விக்கு சைத்தன்ய மகாபிரபு பதில் சொல்கிறார். முதல்ல என்ன கேள்வி கேட்டார், நான் யார்? அவர் சொல்கிறார், ஜிவேர் சுரூப் ஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். ரொம்ப பிரபலமான ஒரு வாக்கியம், ஜீவேர் சுரூப் ஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். ஜீவனுடைய சுரூபம் கிருஷ்ணருக்கு நித்தியமாக சேவை செய்யும். அது மட்டும் கிடையாது, நான் யார் அப்படிங்கிறதுக்கு பதில், கிருஷ்ணேர தட்டஸ்த சக்தி பேதாபேத பிரகாஷ், அந்த ஜீவன் ஆனது கிருஷ்ணருடைய தட்டஸ்த சக்தி. தட்டஸ்த சக்தி அப்படின்னா இந்த பக்கமும் கிடையாது அந்த பக்கமும் கிடையாது. ஜீவனானது கிருஷ்ணருக்கு சமமானவரும் கிடையாது, அதே மாதிரி ஜட பொருள் போன்றவனும் கிடையாது. ஜட பொருளுக்கும் கிருஷ்ணருக்கும் நடுவில் இருக்கக்கூடியதுனால ஜீவன் தட்டஸ்த சக்தி அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பேதாபேத பிரகாஷ், ஜீவனுக்கும் பகவானுக்கும் இடையில் வேற்றுமை இருக்கு, வேற்றுமை இல்லை, அந்த பேதாபேத பிரகாஷ சொல்கிறார். அதுக்கு மகாபிரபு எளிமையான உதாரணத்தையும் கொடுக்குறார். எப்படி சூரியனுடைய மூலக்கூறுகள் சூரியனிலிருந்து ஒரே சமயத்தில் வேறுபட்டும் ஒன்றுபட்டும் இருக்குதோ, அதே மாதிரி ஜீவன்கள் கிருஷ்ணரோட ஒரே சமயத்தில் வேறுபட்டும் ஒன்றுபட்டும் இருக்கிறார்கள். அதுக்கு சில சாஸ்திர மேற்கோள்களை மகாபிரபு காட்டுறார். அதைத் தொடர்ந்து அவர் சொல்கிறார், இந்த ஜீவன் ஏன் கஷ்டப்படுது? அடுத்த கேள்வி, ஏன் ஜீவன் துன்பப்படுது? அவர் சொல்ற கிருஷ்ண புலிஷே ஜீவ் அநாதி பகிர்முக அத்தவே மாயா தாரே தயா சம்சார துக்க. ஜீவன் கிருஷ்ணரை மறந்து, கிருஷ்ண புலி அப்படின்னா கிருஷ்ணரை மறந்து இந்த ஜீவனானது பகிர்முக பின்னாடி திரும்பினா, கிருஷ்ணரிலிருந்து முகத்தை திருப்பி கொண்டான். அப்படி கிருஷ்ணரை மறந்து ஜீவன் அநாதி காலமாக, எப்போ ஆரம்பம்னு தெரியாது. எப்போ இந்த ஜீவன் இந்த ஜட உலகத்துக்குள்ளார வந்தது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. அதனால அது சில நேரத்தில் அனாதி அப்படின்னு சொல்லப்படுது. அனாதி அப்படின்னா பொதுவாக ஆரம்பமே இல்லாததுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து சொல்லப்படுது கிருஷ்ண பொலியா, கிருஷ்ணரை மறந்து. மறந்து அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஞாபகம் இருந்திருக்கு, அது மறந்துடுச்சு. ஆனால் அது எப்போ மறந்தது, எப்போ அந்த நிகழ்வு நிகழ்ந்தது அப்படிங்கிறது யாராலையும் பார்க்க முடியாது. கிருஷ்ணபுலி சே ஜீவ அநாதி பகிர்முக அத்தவா மாயா தாரே, அதனால மாயையில சிக்குண்டு தேய சம்சார துக்க, சம்சாரத்தினுடைய துக்கத்தில் இந்த ஜீவன் சிக்கி கொண்டிருக்கிறான். அவன் சில நேரத்தில் சொர்க்கத்துக்கு போகிறான், சில நேரத்தில் நரகத்துக்கு போகிறான், சில நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிறான். இப்படி ஒவ்வொரு இடமாக மாறி 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 போயின்னு இருக்கான். அவனுக்கு எப்படி இருக்குன்னா மகாப்பிரபு உதாரணம் கொடுக்குறார். யாராவது ஒருத்தனை தண்டிக்கணும்னா அந்த காலத்தில் ஒரு வகையான தண்டனை என்ன அப்படின்னா, அவனை பின்னாடி முடிய போட்டுச்சு தண்ணிக்குள்ளார அவனை முக்கிடுவான். அவன் வந்து ஓரளவுக்கு பயங்கரமாக அவனால் ஒன்றே முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனை அவனை கொஞ்சம் அப்படி வெளில தூக்குவான். வெளில தூக்கினே அவாடா அப்படி மூச்சுடுவான். உடனே மறுபடியும் புஷ்குன்னு உள்ள தள்ளிடுவான். இதுதான் மகாபிரபு சம்சார சுக துக்கத்தை ஒப்பிடு. அந்த மாதிரி தூக்கி இருக்கும்போது அவாடா அப்படின்னு ஒரு வகையான நிம்மதி பெருமூச்சு விடுறாங்களே, அதுதான் இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பம். ஆக மொத்தம் இந்த உலகத்தில் இன்பம் அப்படிங்கிறது ரெண்டு துன்பத்திற்கு இடைப்பட்ட காலம். அதை மகாபிரபு எடுத்துரைக்கிறார். அதை மகாபிரபு எடுத்துரைச்சிட்டு தொடர்ந்து சொல்கிறார், இந்த சாத்தியம் அடைய வேண்டிய இலக்கு என்ன அப்படின்னா கிருஷ்ணர் மேலே இருக்கக்கூடிய தூய்மையான அன்பு. அந்த அன்பை ஒருத்தர் அடையும் போது ஒருத்தர் இந்த ஜட உலகத்தினுடைய துன்பத்திலிருந்து விடுபடலாம். அதனால் மகாபிரபு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துரைக்கிறார். இது எல்லாவற்றையும் எடுத்துரைத்துட்டு தொடர்ந்து சொல்கிறார் கிருஷ்ணருடைய சக்தி எப்படிப்பட்டது, கிருஷ்ணர் எப்படி பிரம்மனாக பரமாத்மாவாக பகவானாக வீற்றிருக்கிறார், அவருடைய பல்வேறு ரூபங்கள் என்னென்ன. இதெல்லாம் ரொம்ப விவரமாக போகக்கூடியது, இதெல்லாம் ரொம்ப விவரமாக நம்ம சில நேரத்தில் எப்பயாவது பார்க்கலாம் சில நேரத்தில். பட் அது ரொம்ப விவரமாக சைத்திரி மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு எடுத்துரைத்தார். கிருஷ்ணருடைய பல்வேறு ரூபங்கள், ஸ்வயம் ரூப, ததேகாத்ம ரூப, ஆவேச ரூப, வைபவ ரூபா, பிரபாவ ரூபா, இதெல்லாவற்றையும் பற்றி எடுத்து சொல்கிறார். பகவானுடைய ஆறு வகையான அவதாரங்களை பற்றி எடுத்து சொல்கிறார். ஆறு வகையான அவதாரங்கள் என்னென்ன? குண அவதாரம், லீலா அவதாரம், புருஷ அவதாரம், யுக அவதாரம், மன்வந்தர அவதாரம், சக்தி ஆவேஷ அவதாரம். இந்த ஆறு அவதாரங்களை பற்றி எடுத்து சொல்கிறார். கிருஷ்ணருடைய பல்வேறு பருவங்களை பற்றி எடுத்து சொல்கிறார். எப்படி கிருஷ்ணர் கைஸ்வர பருவத்தில் பக்குவ நிலை அடைகிறார் அப்படிங்கிறத பற்றியும் மகாபிரபு எடுத்து சொல்கிறார். அதை தொடர்ந்து ஆன்மீக உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குது, கிருஷ்ணருடைய ஆன்மீக லோகம் எங்கே இருக்குது, வைகுண்டத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்குது, அதை சொல்லிட்டு இந்த ஜட உலகமானது ஆன்மீக உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அற்பமானது. அது அற்பமானது அப்படிங்கிறது சில நேரத்தில் பிரம்மாவுக்கு கூட தெரியாது. அதுக்கு சைத்தன்ய மகாபிரபு ஒரு கதையும் சொல்கிறார். எப்படி ஒரு முறை கிருஷ்ணரை சந்திக்கிறதுக்காக பிரம்மா வந்திருப்பார். அப்போ பிரம்மா கிட்ட வாயில் காப்பாளன் கேட்பார், யார் வந்திருக்கீங்க, பிரம்மா வந்திருக்கேன்னு சொல்லு. கிருஷ்ணர் சொல்லி அனுப்புவார், எந்த பிரம்மா வந்திருக்கிறார், என்னது எந்த பிரம்மாவா, சரி சொல்லு, இந்த பிரபஞ்சத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை படைச்ச பிரம்மா வந்திருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லி அனுப்புகிறார். அதுக்கப்புறம் மகாபிரபு கிருஷ்ணர் வர வரைக்கிறார். கிருஷ்ணர்கிட்ட போய் பிரம்மா இந்த கேள்வியை கேட்பார், ஏன் வந்து எந்த பிரம்மான்னு கேட்டீங்க? ஏன்னா எத்தனையோ பிரபஞ்சங்கள் இருக்கு. சரி எல்லாரையும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உடனடியாக கிருஷ்ணர் கூப்பிடுவார். எல்லாரும் அங்கே துவாரைக்கு வந்துடுவாங்க. சிலர் பார்த்தோம்னா இவர் நாலு தலை பிரம்மா, சில பத்து தலையோடு இருப்பாங்க, சில இருபது தலையோடு இருப்பாங்க, சில ஐம்பது தலை, சில ஐநூறு தலை, சில ஆயிரம் தலை பிரம்மாலாம் இருப்பான். கிருஷ்ணர் சொல்லுவார், எந்த அளவுக்கு பிரபஞ்சம் பெருசோ அந்த அளவுக்கு தலை அதிகமாக இருக்கும்னு. எனக்கு தான் நாலு தலை இருக்கு, மிச்சவங்களுக்குலாம் நிறைய இருக்குது. அப்படின்னா நான் தான் இருக்கிறதுலே சின்ன பிரம்மாவா? ஆமாம். ஏன்னா இந்த உலகமானது அவ்வளவு உண்மையில் சின்னது அப்படிங்கிறத காட்டி பிரம்மாவினுடைய ஒரு ஒரு வகையான கர்வத்தையும் பகவான் அதன் மூலமாக அடக்கிறார். எப்படி சைத்தன்ய சரிதாமிரத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமியும் விளக்கிறார் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத. அதை தொடர்ந்து எப்படி ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருந்து பக்தி தொண்டை பயிற்சி செய்து இதிலிருந்து விடுபட முடியும், பக்தி தொண்டானது மிகவும் தூய்மையானதாக பயிற்சி செய்யப்பட வேண்டும், கர்ம காண்டமும் ஞான காண்டமும் யோகமும் இதெல்லாவற்றையும் தாண்டியதாக இருக்கணும், அப்படி செய்யக்கூடிய பக்தியானது மிகவும் அரிதானது, ஒரு தூய பக்தனுக்கும் மற்றவனுக்கும் என்ன வித்தியாசம், பக்தியை பயிற்சி செய்யக்கூடிய மற்றவர்களுக்கும் ஒரு தூய பக்தனுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டையும் மகாபிரபு சொல்லித்தரார். ஒரு பக்தனுக்கு இருக்கிறதுலே மிக மோசமான விரோதி என்ன அப்படின்னா பெண்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம், அபக்தர்களோட இருக்கக்கூடிய சங்கம், பக்தர்களுடைய சங்கம் ஒருத்தருக்கு அவசியம், பக்தர் அல்லாதவருடைய சங்கமானது கண்டிக்கப்படுது, பக்தர் அல்லாதவர சங்கத்தையும் பெண்களுடைய சங்கத்தையும் தவிர்க்கும் போது மட்டுமே ஒருத்தரால் கிருஷ்ணர்கிட்ட சரணடைய முடியும். அப்படி சரணடைந்த ஆத்மானுடைய தன்மைகள் என்னென்ன, சரணடைந்த ஆத்மா எப்படி செயல்படுவான், அது எல்லாவற்றையும் சைத்தன்ய மகாபிரபு விளக்கிறார். அதை தொடர்ந்து சைத்தன்ய மகாபிரபு பாவா மகாபாவா அந்த விஷயங்களையும் சனாதன கோஸ்வாமிக்கு எடுத்துரைத்து சனாதன கோஸ்வாமிக்கு ஆசி வழங்குறார். அதை தொடர்ந்து ரொம்ப பிரபலமாக ஆத்மராமஸ்ச முனையோங்கிற ஸ்லோகத்துக்கும் விளக்கம் கொடுக்குறார். இதெல்லாம் சனாதன கோஸ்வாமியினுடைய உபதேசங்கள் ரொம்ப நீண்ட பகுதி. சைத்தன்ய சரிதாமிரதத்தினுடைய தத்துவங்கள் அடங்கிய பகுதிகளில் இது முக்கியமான ஒரு பகுதி. இது எல்லாவற்றையும் நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் சைத்தன்ய மகாபிரபு என்ன விஷயத்தை சொன்னார் அப்படிங்கிறத ஒரு பொதுவாக நான் சொல்லியிருக்கேன். அப்படி சனாதன கோஸ்வாமிக்கு அறிவுறுத்தியதோடு மட்டுமல்லாமல் சைத்தன்ய மகாபிரபு இங்கே காட்சியில் இன்னொரு காரியத்தையும் செய்தார். அது என்ன? பேர் என்ன? பிரகாஷானந்த சரஸ்வதி. பிரபோதானந்த சரஸ்வதி கோபால் பட்டரோட சித்தப்பா. கோபால பட்டரோட தந்தையோட சகோ, அதாவது கோபால பட்டர் கோஸ்வாமியோட தந்தை வெங்கடபட்டர், வெங்கடபட்டருடைய சகோதரர் பிரபோதானந்த சரஸ்வதி. அவர் ஸ்ரீ வைஷ்ணவராக இருந்து கௌடிய வைஷ்ணவத்தை ஏற்றவர். பிரகாஷானந்த சரஸ்வதி ஒரு மாயாவாதி, மாயாவாதியாக இருந்து சைத்தன்ய மகாபிரபு கிட்ட சரணடைஞ்சவர். சைத்தன்ய மகாபிரபு காசியில் இருக்கும்போது நிகழ்ந்த இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி பிரகாஷானந்த சரஸ்வதியை தோற்கடித்தது. பிரகாஷானந்த சரஸ்வதியினுடைய மாயாவாத கொள்கைகளை தோற்கடித்து கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத நிலைநாட்டினார். அந்த மாயாவாதிகள்கிட்ட சைத்தன்ய மகாபிரபு என்ன பேசினார், அவர்களை எப்படி அவர் தோற்கடித்தார், அந்த விஷயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அங்கே வந்து நாமத்தை பற்றி மட்டும் நான் சுருக்கமாக எடுத்துரைத்தேன், விவரமாக நான் அங்கே பேசலை. சைத்தன்ய மகாபிரபு பிரகாஷானந்த சரஸ்வதியை எப்படி சந்தித்தார், அவர்கிட்ட எப்படி நடந்து கொண்டார், அந்த விஷயங்கள் எல்லாம் காசியில் தான் நடைபெற்றது. அதை நம்ம நாளைக்கு மத்தியான நேரத்தில் அதை பற்றி நம்ம பிரசாந்த் சாப்பிட்டு இல்லை, நாளைக்கு ஏறக்குறைய மத்திய நேரம் ஒரு 11:30 போல் எதிர்பார்க்கலாம். நம்ம சங்கடமோச்சன் கோயிலில், ஹனுமான் கோயிலில் நம்மளுடைய அடுத்த பிரவச்சனம் இருக்கும், அப்போ எதிர்பார்க்கலாம். நாளைக்கு காலையில் 7:00 பகவத் தரிசனம் குறித்து சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறதுக்கு பிரியப்படுறேன். அந்த நேரத்தில் நீங்களும் பகவத் தரிசனம் குறித்து என்ன விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களும் தெரியப்படுத்தலாம். நாளை காலையில் 7:00 பிரசாதத்திற்கு முன்பாக, சரியா? நாளை காலையில் 5:00 மங்களாரதி, அதை தொடர்ந்து ஜபம் செய்துட்டு 7:00 நம்ம பகவத் தரிசனம் குறித்து சில விஷயங்களை நம்ம விவாதிப்போம். அதன் பிறகு பிரசாதம் எடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு இடமா போகலாம். முதல்ல இங்கே சனாதன கௌடிய மடத்துக்கு போவோம். சனாதன கோஸ்வாமி இங்கே வந்து உபதேசம் கொடுத்ததுனால சில பக்தி சாந்தர் ஸ்டாக்கூர் இங்கே ஒரு கௌடிய மடத்தை ஆரம்பித்திருக்கிறார். அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகங்கள், அவர்களை தரிசித்துட்டு இஸ்கான் வாரணாசிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்களையும் நம்ம தரிசிச்சுட்டு நம்ம சங்கடமோச்சன் கோயிலை நோக்கி போவோம். சங்கடமோச்சன் கோயிலில் ஹனுமானை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே நம்ம இந்த பிரகாஷானந்த சரஸ்வதிக்கும் சைத்தன்ய மகாபிரபுவுக்கும் நடுவில் நிகழ்ந்த விஷயங்களை, உரையாடல்களை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். அதோடு இணைந்து மாயாவாதத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பொதுவாக தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு நாளைக்கு சாந்தனம் 4:00 நமக்கு நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனத்தோடு இங்கே நீங்கள் பார்த்தீங்க, சந்திரசேகர் வீட்டில் தான் சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமியை சந்தித்தார். அந்த சந்திரசேகருடைய வீடு, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய தப்பான்மிஸ்வருடைய வீடு, அது எல்லாவற்றையும் நம்ம நாளைக்கு சாயந்தரம் நாம சங்கீர்த்தனத்தோடு போவோம். அதை தொடர்ந்து நம்ம அங்கேருந்து அப்படியே நாம சங்கீர்த்தனத்தோடு தசாஸ்வமேத காட்டுக்கு நாளைக்கு சாயந்தரம் வந்து கங்கா ஆரத்தியை தரிசிப்போம். அதுக்கப்புறம் திரும்பி மண்டபத்துக்கு வந்து பிரசாதம் எடுத்துட்டு நம்ம நாளைக்கு ராத்திரி கிளம்புறோம். இப்போ இங்கேருந்து நம்ம நேராக நம்ம நின்ன தசாஸ்வமேத காட்டை தாண்டி நம்மளை கொண்டு போய் ஹரிச்சந்திர காட்டு காட்டுவாங்க. ஹரிச்சந்திர காட்டிலருந்து திரும்பி வந்து தசாஸ்வமேத படித்துறையில் நம்மளை இறக்கிடுவாங்க. இப்போ 2:22 தசாஸ்வமேத காட்டில் நம்மளை இறக்கிறதுக்கு 2:45 வச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே வந்து கங்கையில் நீங்கள் குளிக்கலாம். நீங்கள் அது எவ்வளோ நேரம் குளிக்கிறீங்களோ அது உங்களுடைய பொறுப்பு. லேட்டாக வந்து பிரசாதம் தீர்ந்து போச்சுன்னா மட்டும் என்ன கேட்காதீங்க. பிரசாதம் எல்லாருக்கும் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் வந்து கூடிய விரைவில் திரும்பி வர்றதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்றைக்கி எந்த நிகழ்ச்சியும் கிடையாது. நீங்கள் தசாஸ்வமேத காட்டுக்கு வர்ற வழியில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் வர வழியில் கடைங்கள்லாம் இருந்தது. அந்த கடை தெருவில் நீங்கள் வந்து ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க விஸ்வநாதர் கோயில் போகிற வழின்னு, அதில் உள்ளே போனீங்கன்னா காசி விஸ்வநாதருடைய கோயில் இருக்குது. ஸோ சாயந்தரம் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய பர்ச்சேசிங்கோடு சேர்ந்து விஸ்வநாதரையும் தரிசனம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, நாளை காலையில் 7:00 பகவத் தரிசன விவாதத்துக்கும் எல்லாரும் தயாராகிருங்க. இப்போ அப்படியே நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பொறுமையாக படிக்கட்டில் இறங்கி காட்டுக்கு போகலாம். நான் முன்னையே சொன்னேன், இங்கே இருக்கிற மரத்தடியில் சைத்திரி மகாபிரபு தங்கினார் அப்படின்னு. அந்த மரத்தையும் பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய பைட்டக்கும் மகாபிரபு பைட்டக் வல்லபாச்சாரியர் அமர்ந்த இடம்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் சைத்திரி மகாபிரபு இங்கே தான் அமர்ந்திருக்கிறார். ஸோ அதையும் பார்த்துட்டு பழைய பிந்து மாதவர் கோயிலை இடிச்சுட்டு கட்டி வச்சிருக்கிற அந்த மசூதியும் ஒரு கண்ணில் ஓர பார்வையை பார்த்துட்டு நம்ம புறப்படலாம். ஹரே கிருஷ்ணா.